ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தரின் தேவார விளக்க உரை பகுதி ஒன்று. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை சொந்தந்தான் செய்யும் பிள்ளை மாநகர் பிள்ளை மாநகர் பலவனார்க்கு எல்லை இல்லதோ எல்லை இல்லதோ அடிமை பூண்டேனுக்கே பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே அல்லரன் செய்யும் சித்தம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே அருவினை என் செய்யும் சித்தம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே தொல்லை வல்வினை சொந்தங்கான் என் செய்யும் என் செய்யும் என் செய்யும்
வேடம்
ஒருவனை பார்த்தனுக்கு அருள் செய்த சித்தம்பல கூத்தனை கொடியேன் மறந்து இவனோ, கூத்தனை கொடியேன் மறந்து இவனோ. கட்டும் பாம்பும் கபாலங்கை மான்மறி திட்டமாய் இடுகாட்டி எரியாடுவான், திட்டர் வாழ்வில்லை அம்பல கூத்தனை எழுத்தனை பொழுதும் மறந்து இவனோ. மாணி பால் கரந்தாட்டி வழிபட நீள் உலகெல்லாம் ஆளக் கொடுத்தவன், ஆணியை செம்பு நம்பலத்துள் நின்ற தானுவை தமியேன் மறந்து இவனோ. சித்தனை பெருங்காடரங்கா உடை முத்தனை உலை வெண்மதி சூடியை சித்தனை செம்பன் அம்பலத்துள் நின்ற அத்தனை அடியேன் மறந்து இவனோ. அத்தனை அடியேன் மறந்து இவனோ. நீதியை நிறைவை மறை நான்குடன் ஓதியை ஒருவர்க்கும் அறிவொன்னா சோதியை சுட செம்பொன்னின் அம்பலத்து ஆதியை அடியேன் மறந்து இவனோ.
ஒரே பொருளைத்தான் வற்புறுத்துறாரு. இல்லை அம்பல கூத்தனை நான் மறந்தால் எனக்கு உயிர்ந்ததி கிடையாது, அவனை மறந்தால் எனக்கு உயிர்ந்ததி கிடையாது. இந்த ஒன்னையே தான் பத்து பார்த்து விரவ விடுறாரு அவர். ஆணி அடிச்சோம்னா ஒரே அடியில அந்த ஆணி சரியா போகுமா? ரெண்டு மூணு தடவை அடிக்கணும், அப்புறம் சரியா போச்சுன்னா அப்புறமா ஒரு தட்டு போட்டு இதேதான் செய்திருக்கிறார். பத்து தடவை சொன்னாத்தான் இந்த பாறை மனத்துக்கு ஏறும்னு நினைச்சாரோ, இல்ல தன்னுடைய மனத்தை தான் பாறை மனத்துக்கு ஏறும்னு நினைச்சாரோ என்னமோ பத்து தடவை சொல்றாரு. நம்ம பாறை மனத்துக்கு ஏறினா ஆக என்ன அர்த்தம்? இங்க இருந்து சிதம்பரத்துக்கு போன்னு கூட அவர் சொல்லறேன். நீ நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன், நினைத்து விட்டே ஆனால் அவன் அங்கே வந்து விடுவான். நினைத்து விடு, நினைத்து விடு. இதை விடவா நமக்கு எளிமையான வழிபாடு தேவை? காசு பணம் தேவையில்லை, அங்க போய் தங்க வேண்டாம், ஹோட்டலுக்கு போக வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், இருந்தபடியே அம்பல கூத்தனே அப்படின்னு சொல்லி நினைத்து விடு. இதத்தான் நம்ம பரமாச்சாரிய சுவாமிகள் நினைப்பு விட்டுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பத்து தடவை இந்த பதியம் பூரா அப்படிதான் வருது. கருத்துக்களை ஒழுங்க அவங்க தேவாரத்துல பாத்தீங்கன்னா கருத்தை சொல்றதுல அந்த ஒழுங்கு எனக்கு என்னமோ தேவாரத்தை நான் பிரியமா படிச்சதுனால அப்படி நினைக்கிறேனோ என்னமோ, என்னுடைய கருத்து அல்லது தேவாரத்தை படித்ததனுடைய கருத்து அந்த அவர்கிட்ட சொல்ற கருத்து சரியாக இருக்கு. அதத்தான் அந்த சொல்ற குறிக்கோள். திருஞான சம்பந்தருடைய பதியத்துல எட்டாவது பாட்டுல ஒரு கருத்து சொல்றார், ஒன்பதாவது பாட்டுல ஒரு கருத்து சொல்றார், பத்தாவது பாட்டுல ஒரு கருத்து சொல்றார், பதினோராவது பாட்டுல ஒரு கருத்து சொல்றார். இது கரெக்டா அந்த 383 பதியத்துல, கிட்டத்தட்ட 380 பதியத்துல அந்த கரெக்ட் அது வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குறிக்கோள்ல இருந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு சில பதியத்தை, ரெண்டு பதியமோ மூணு பதியமோ எனக்கு ஞாபகம், அந்த கருத்து சொல்லாதது. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டா, இந்த பதியத்தை படிக்கிறவனுக்கும் இந்த குறிக்கோள் இருந்திருக்கணும், இருக்கணும் அப்படிங்கிற நினைப்படுதான் சொல்றாரு சாமின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக. அதே மாதிரி இந்த பதியத்துல பாத்தீங்கன்னா பத்து பாட்டியும் மறந்து இவனோ, மறந்து இவனோ, மறந்து இவனோன்னு அடிச்சு எரிஞ்சாரு. இந்த பாறை மனத்துக்கு ஏத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். மைகொள் கண்டன் எந்தோழன் முக்கண்ணில் பைகொள் பாம்பரை ஆர்த்த பரமனார் செய்யமாதுரை சிற்றம்பலத்து எங்கள் ஐயனை அடியேன் மறந்து இவனோ. முழுதும் வானுலகத்துல தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை எழுத ஏன் மறந்து எங்கனும் இவனோ. காருலாமலர் கொன்றையந்தாரனை பாருலாமுனை மங்கை மணாளனை தேர் உலாவிய தில்லையுள் கூத்தனை ஆர்கிலாமுதையடியேன் மறந்து இவனோ. ஓங்குமால் வரை எந்தரு சாந்திரம் இங்கி விம்முற உண்டிய தாடினான் தேங்கு நீர் வயல் சூதில்லை கூத்தனை பாங்கில்ல தொண்டனேன் மறந்து இவனோ.
பத்து பாட்டு
தேவாரத்தை இப்படி பதியம் பதியமா ஓதணும் என்பதுதான் பெரியவர்கள் சொல்லி வச்ச முறை. ஆனா அதிலிருந்து நாம தவறோம் சொல்ற விட நான் தவறேன்னு சொல்றதுதான் ரைட். தப்ப உங்க பேர்ல சொல்றதை விட எந்த ஏற்றிக்கொள்றதுதான் ரைட். ஓதுவார்களாகிய நாங்கள் அந்த தவறை செய்து விட்டோம். அதனால சைவ மக்கள் தமிழ் மக்கள் அந்த பத்து பாட்டையும் கேட்கதற்கு வாய்ப்பு இல்லாமலே போய்விட்டது. புத்தகத்தோடு சரி, அதற்கு இப்பத்தான் ஒரு மாறுகாலம் வந்திருக்கிறது. முதல்ல திருவாசகம் முழுதும் பாடிவிட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொன்னீங்க, எண்ணி விடாதீர்கள். உங்களுக்கு திருவாசகம் பூரா கேட்கணும்னா டேப்ப சுத்தி விட்டுட்டு பேசாம ஈசி செல்ல படுத்துக்கிட்டு கேட்கலாமே. சுந்தர தேவாரம் பூரா கேட்கலாமே. விஞ்ஞான சம்பந்த தேவாரம் பூரா இப்ப இந்த மாசம் முடித்து விடுவேன். ஆண்டவன் திருவருள். இன்னும் அஞ்சு பதியும் பாக்கி. 383 பதியத்துல 96 காசட் 91 பாடிவிட்டேன். 5 காசட்னா 20 பதியம் பாக்கி. 20 பதியம் பாடிவிட்டேன்னு சொன்னா திருஞான சம்பந்த தேவாரம் பூரா நீங்க டேப்ல கேட்டுக்கலாம். பரமசிவன் அப்படி ஒரு பரங்கருணை உங்களுக்கு செய்திருக்கிறான். என்னை கூட நான் கூட பாடிவிட்டேன் என்று நான் சொல்லிவிட மாட்டேன். என்னை அவன் பாட செய்திருக்கிறான். அவ்வளவுதான். பாங்கில்லா தொண்டனேன் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ மால்வரை எந்த நொற்றான் தீரம் அதே மாதிரி திருநாவுக்கரசருடைய பதியத்துல கடைசி பாட்டுல இராவணனுக்கு அருள் செய்த தன்மை இருக்கும். இராவணனை அடர்த்து விட்டான் என்று நாம எண்ணிவிடக்கூடாது. அடர்த்தவன் என்ன செய்தான் தெரியுமா? அடிச்ச கைதான் அணைத்து விட்டது. அப்படி ஒரு சொல்லு நம்ம நாட்டில் உண்டல்லவா, அடிக்கிற கை அணைக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா. அதே மாதிரி அவன் என்ன பண்ணினா, அவனுக்கு இந்த போக்கிர்த்தனத்தெல்லாம் அடர்த்து விட்டு அவனுக்கு நல்ல அருள் செய்தான். ராவணனுக்கு ராவணன் பெயரை கொடுத்தவனே பரமசிவன் தானே. அதுக்கு முந்தைய அவனுக்கு தசக்கிரீவன் என்று தானே வேறு. அவனுக்கு ஒரு வாழ் கொடுத்தான், பேர் கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான் சிவன். இந்த கருத்தை நாவுக்கரசர் தன்னுடைய கடைசி பாட்டுல தன்னுடைய பதியந்தோறும் கடைசி பாட்டுல சொல்ல தவறதுல ஒரு சில பதியம் தான், ரெண்டு எனக்கு ஞாபகம், ரெண்டோ மூணோ, அவ்வளவுதான். பாக்கி 313 பதியத்துல 310 பதி வரைக்கும் அந்த கருத்தை அவர் சொல்ல தவறவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? சொல்றதுலையும் தவறதில்ல, செயல்லையும் தவறதில்ல. அந்த குறிக்கோளோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதை ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று கேட்ட வரலாறு சொல்லுகிறார்கள். கைலாய மலையை ராவணனுடைய ரதம் எந்த திக்கிலையும் போகக்கூடிய வலிமை பெற்றது. ஒரு நாள் தேர்ல ஏறிட்டு போனா இடையில இவனுடைய ரதம் போகாமல் தடுத்து நின்றது கைலாய மலை இருந்ததுதான் காரணம். ஏண்டா ரதம் போயல அப்படின்னு கேட்டான். கைலை மலை இருக்கிறது, பரமசிவன் உறைந்திருக்கிற கைலை மலை என்று சொன்னானா ரதத்தில் இருக்கிறது. ஏண்டா தூக்கி எறிடா அந்த மலையன்னு தூக்குனாயும். தூக்குனது யார்? ராவணன். மலைய தூக்கி அண்ணாண்ட வச்சுட்டு அப்புறமா இவன் ரதத்தை விட நினைச்சான். வலிமை எங்கே மாறுபடுகிறது பாத்தீங்களா? இவன் தினந்தோறும் வணங்குகிற பரமசிவன் இருக்கிற இடம் இது. இரவு 12 மணிக்கு எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் வந்து பெல் அடிச்சா ஒத்துக்கோனா, பைத்தியக்கார 12 மணிக்கு யாரோ அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டான் போய் கதவை திறப்பேன். நான் என்ன, நீங்க கூட அப்படித்தான் அல்லவா? மலை யாரா தூக்குறான்டா அப்படின்னு பார்த்த போது பரமசிவனுக்கு தெரிகிறது, தூக்குறவன் இந்த தசக்கிரீவன் தூக்குறான். இவன் ரதத்து போவதுக்காக வேண்டி ஏ மலைய தூக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரல் நுதியைத்தான் அந்த மலை மேல வச்சாராம். நாவுக்கரசர் கரெக்டா சொல்றார், மலித்து ஊண்டினானேல் மறித்து நோக்கில்லை என்றேன். இந்த கால் அப்படி வைக்கும் போது சும்மா அப்படி வச்சார தவிர மலித்து வைக்கல, அழுத்தமாக வைக்கலையா அந்த விரலை. அதை சொல்றாரு அப்பதான், மலித்திரை ஊண்டினானேல் மறித்து நோக்கில்லை என்றேன். அவன் அப்படி வலிமையா ஊண்டிருந்தானே ஆனால் இந்த ராவணன் ஒருத்தன் இருந்துத்தான் கூட போயிருக்கும், ஒண்ணுமே இருந்திருக்காது, சுத்தமா போயிருந்திருப்பான். கொஞ்சமா அப்படி வச்சார், இந்த 10 தலையும் தனியா ஓடி போச்சு, கையெல்லாம் தனியா போச்சு, ஓன்னு அழுதுகிட்டு இருக்கான். அந்த வேளையிலதான் வாக்கீச முனிவர் என்று ஒருவர் வந்தாரா அங்க. ஏண்டா இப்படி கத்துற, என்னடா தப்பு பண்ணினே அப்படின்னு கேட்டாராம். கைலாய மலையை தூக்குனே சாமி, செய்யலாமாடா செய்யலாமா? பரமசிவன் மலையை பார்த்து கும்பிடு போட்டு போதியா? நீ வந்து உன்னுடைய ரதம் போலங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய வீட்டையே தூக்குறியே, தப்பு இல்லையா? சரி, இந்த தப்புல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா? பரமசிவன் பாட்டே வடிவமானவன், பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்று சொல்லுவார் இதே அப்பர் சுவாமிகள். ஆமா, ஏழிசையா இசைப்பயனாக இருக்கிறவன் சிவன் என்று சுந்தரரும் சொல்லுவார். அவனை பாடிவிடு, உன்னுடைய குற்றம் எல்லாம் மறைந்து விடும், அருள் கொடுத்து விடுவான், அதுலதான் அவன் சந்தோஷப்படுவான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினான், இந்த தலை, இந்த உருண்டு போன தலை, இந்த கை காலெல்லாம் எடுத்து வச்சு ஏதோ ஒண்ணு பாடினான். பாடினதுக்கு அப்புறம்தான் பரமசிவனுடைய அருள் கிடைச்சது, ராவணன்கிற பெயர் கொடுத்தான், எத்தனையோ ஆண்டுகள் வாழக்கூடிய தகுதியை கொடுத்தான். இந்த அருள் எல்லாம் அவனுக்கு கிடைச்சது. இந்த நினைப்பைத்தான் அப்படி அவனுக்கு இந்த போக்கிர்த்தனம் பண்ண ராவணனுக்கு இந்த சூட்சுமத்தை சொல்லிக் கொடுத்தார் என்பதற்காக வேண்டிதான் வாகீச முனிவர் திருநாவுக்கரசரா பிறந்தார் என்று சொல்லுவார்கள். நல்லதுதானே சொன்னாரு, அதுக்காக வேண்டி இவருக்கு வாகீச முனிவருக்கு இப்படி ஒரு பிறப்பு கிடைச்சு போச்ச அப்படின்னு கூட நான் சில வேளையில என்றது. இதுக்கு சரியான பதில் என்ன என்று எனக்கு யாரும் சொல்லல, கிடைச்சதுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், இதான் நான் தெரிஞ்சு கொள்ளுவேன். ஆக நல்லதுக்குத்தானே சொல்லார், ஒரு உயிர் ஈடேற்றத்துக்கு தானே சொன்னாரு அந்த வாகீச முனிவர், தப்பு ஒண்ணும் இல்லையே. அந்த நினைப்புக்காக வேண்டிதான், அந்த சொல்லுக்காக வேண்டிதான் வாகீசர் வாகீசர் என்பவருக்குத்தான் திருநாவுக்கரசர் என்று இங்கே வந்து பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த நினைப்பினாலதான் தன்னுடைய பதிகந்தோறும் கடைசி பாட்டுல இந்த நிகழ்ச்சிக்காக அல்லவா எனக்கு பிறவி கொடுத்தாய் பரமசிவனே என்று எண்ணி பாடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன இடம் ஒன்னே ஒன்னு சொல்லி பார்ப்போமா, போர்த்தாய் அங்கோரானையில் ஈருரி தோல் புறங்காட ரங்கா நடமாட வல்லாய் ஆர்த்தானர கந்தனை மால்வரைக்கு அடச்சிட்டு அருள் செய்த அது கருத ஆர்த்தான் அரக்கன் தனி மால்வரைக்கு அடர்த்திட்டு அருள் செய்த அது கருதாய். அவனுக்கு அருள் செய்தாயே, நான் இப்ப வயத்து வலி என்னால தாங்க முடியலையே, எனக்கு இந்த அருளை கொடுத்து விடு சுவாமி கேட்கிறார். வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாவுக்கரசர் தனக்கு இருந்த சூளை நோய், அதாவது வயிற்று நோய், அந்த நோய் தாங்க முடியாத நிலையில இந்த பதியத்தை பாடினார். இந்த கருத்தையும் சொல்லிவிட்டார். அதுல கடைசியில் அவர் சொல்றது, எனக்கு இந்த நோய் இருக்கும் போது வேர்த்து போகுது உடம்பெல்லாம், என்னால வலி தாங்க முடியல, தரையில கடந்து கட 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 கடந்து பிறல்றேன், அப்படியே என்னுடைய நோயை தீர்க்கலையே அப்படின்னு கடைசி பாட்டுல சொல்ற. வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய். ஏ சரி, அவருக்கு வயிற்று நோய் இருந்தது, சூளை நோய். அத கடைசி பாட்டு வரலயே அந்த சூளை நோய் தீரலன்னு அவர் சொல்றாரு. யாரு? நாவுக்கரசர். அந்த சூளை நோய் தீர்ந்து விட்டதுன்னு இன்னைக்கு இருக்கிறது அல்லவா? அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? தீர்ந்து விட்டது. கடைசி பாட்டு வரலி, கடைசி வரலி வரலையும் அந்த பத்திரத்துல என்ன இருக்கிறது? இந்த பாட்டினுடைய இடம் இருக்கிறது. ஐயா வரிப்பளவு போட்டு கூட எழுத முடியாது. அப்ப எப்படி இந்த அவருக்கு இந்த நோய் போச்சுன்னு தெரியும் அப்படின்னு கேட்டா, தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர் கொடுத்த பிச்சை. அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? தேவாரத்தை எழுத்து எழுத்தா எண்ணி படித்திருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இந்த வரலாறு எழுதும் போது இல்ல இவர் படித்தாரா, இல்ல இவர் அந்த தில்லையம்பர கூத்தன் அவருக்கு உணர்த்தினானா, அது உங்களுடைய எண்ணத்துக்கு நான் விட்டுறேன். ஆக என்ன பண்ணினார் நாவுக்கரசர்? எங்கேயோ ஒரு பதிகத்துல ஒரு சொல், சூளை தீர்த்து என்னை ஆட்கொண்டார் என்று சொல்லிவிட்டார். 313 பதிகத்துல ஒரு இடத்துல ரெண்டு வரி வருது, ரெண்டு பதம் வருது. இந்த பதத்தை மிக நுணுக்கமாக தெய்வ சேக்கிழார் பெருமான் பார்த்திருக்கிறார். பார்த்து விட்டு எழுதி விட்டார், சூளை நோய் அவருக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னு எழுதிட்டார். ஆமா, அந்த எந்த பதத்தை சேக்கிழார் பெருமான் படித்தார் அந்த பாட்டை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். பென்சில் இருந்தா பேனா இருந்தா எழுதி கொள்ளுங்கள். முடி கொண்டார் முளை இளவில் திங்களோடு மூசும் இளநாக உடனாக கொண்டு அடி கொண்டார் சிலம்பு அலம்பு கடலும் ஆர்ப்ப அடங்காத முயலகனை அடுக்கி கொண்டார் வடி கொண்டார்ந்து இறங்கும் மடு வலங்கை கொண்டு மாலை இடப்பாதத்தை மறுபக்கொண்டார் துடி கொண்டார் கங்காளம் தோல் மேற்கொண்டார் சூளை தீர்த்து அடியேனை ஆட்கொண்டாரே. திருத்தாண்டகத்துல வர்ற ஒரு பகுதி இந்த ஒரு இடத்தை தவிர நாவுக்கரசர் தேவாரத்துல எங்கேயாவது சூளை நோய் தீர்த்தான்னு வரவே இல்லை. நோய் தீர்த்தான் என்று வருகிறதெல்லாம் பிறவி நோய் கூட சொல்லிவிட முடியும் இல்லையா? ஆமா, அது பர்டிகுலரா இந்த சூளை நோய் சொல்ல முடியாது. இங்க சூளை தீர்த்து ஆட்கொண்டாரேங்கிறது நிச்சயமா வந்து விட்டது. இந்த வரியை பார்த்து விட்டு தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவருக்கு சூளை நோய் தீர்த்து விட்டது அப்படின்னு. ஆமா, இப்படி இந்த ராவணனுடைய வரலாறு அப்பர் சாமிகள் தேவாரத்துல இந்த கடைசி பாட்டுல நிச்சயமாக இருக்கும். விடுபட்ட பதியம் ஒன்னே ஒன்னு எனக்கு இப்ப நினைப்புக்கு வருது, எது தெரியுமா? சொத்துணை வேதியில் கடைசி பாட்டு உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் சொல்றேன். மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் உப்பிணை திருந்தடி பொருந்த செய்தோழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து எத்த வல்லார் நமக்கு இடுக்கல் இல்லையே. பதியத்தில் இந்த பதியத்தில் அவர் விட்டாரா? சிவன் அவரை விட செய்தானா? ஆமா, செய்ததெல்லாம் அவன் தானே. அவன் தானே செய்கிறான், அவன் தான் பாடு வைக்கிறான். இவங்களா பாடுறாங்க? இல்ல, கிடையாது, அவன் பாடு வைக்கல. இது ஒரு பதியம். இன்னொரு பதியம், வஞ்சித்தன் உலை கவர்ந்தான் வாராணி ஆயிடணும் பஞ்சிக்கா திரகண்ணம் பறந்தார்க்கும் படனத்தான் அஞ்சி போய் கழிவெளியே அடலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் என்ற சேவடியாய் கோடியே. இந்த பதியத்தில இல்ல. இப்படி எனக்கு ஞாபகம் ரெண்டு பதியமோ மூணு பதியமோ தான். வஞ்சித்தன் வளை கவர்ந்தான் பாராணே ஆயிடினும் பஞ்சிக்கா திரகண்ணம் திரகண்ணம் பறந்தார்க்கும் பலனத்தான் அஞ்சி போய் களிமெலிய அடலோம்பும் அப்போதி குஞ்சிப்பூவாய் என்று சேவடியாய் கூடிய. இது ரெண்டு பதிகமும் மிக இக்கட்டான நிலையில அவர் அழுது செய்த பதிகம். ஒன்னு, கல்லுல அவரை கட்டி கடல்ல தூக்கி போட்ட போது நினைப்பு பூரா தன்னுடைய உயிரை ஈடேற்றிக் கொள்ளணும், இந்த உயிரை இந்த உடலை காப்பாற்றிக் கொள்ளணும், சிவனுடைய அருள் கிடைக்கணுங்கிற நோக்கத்தோடு இந்த நமச்சிவாய திருப்பதியத்தை அவர் பாடியிருப்பார் போலும். அதனால இந்த வரலாறு சொல்லுவதற்கு விட்டு போச்சு. அதே மாதிரி அங்கே இந்த திருப்படனத்துல அந்த குழந்தை இறந்து போன குழந்தைய அவர் எழுப்பணும், எழுப்பின போது இந்த வரலாறு சொல்ல விட்டிருக்கிறார். ரெண்டும் ரெண்டு இக்கட்டமா இக்கட்டான இடம் பார்த்தீங்களா? அதனாலதான் அவர் விட்டிருப்பார். அல்லது சிவன் விட செய்திருப்பான்.